SBS தமிழ்.
வணக்கம் சந்திரிகா அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்போ ஒரு நபரை எடுத்துக்கோமே, ஒரு தனி மனிதன். இப்போ திடீர்னு வந்து அவருக்கு ஒரு மாரடை போகிறது, இறந்து போயிடுறாரு, அல்லது வந்து வயசாகுது, டெமென்ஷியான்னு சொல்கிற நினைவு தப்புதல் அப்படி மாதிரி நடந்து போகுதுன்னு வைங்களேன். இந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத அம்சங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடும் இல்லையா? இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வாழ்வியல் சூழலை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம பண ரீதியாக பாதுகாக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது?
பாதுகாக்கிறதுக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நிர்வகிக்கிறதுக்கு, அதாவது உங்களுடைய பணங்களை பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரலிங் பேமெண்ட்லேருந்து வரும், உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கட்டுறதுக்கோ அல்லது வேறு செலவுகளுக்கோ. அதே போல் உங்களிடம் ஏற்கனவே சொத்துக்கள் இருந்தால் அல்லது வருமானங்கள் இருந்தால் அந்த பணத்தை வந்து பராமரிக்கணும், அது நிர்வாகம் பண்ணணும், உங்கள் தேவைகளை கவனிக்கணும் பண ரீதியாக. அது தவிர உங்களுடைய வாழ்வியல் முடிவுகளை எடுக்கிறது, அதாவது மருத்துவ முடிவோ அல்லது மருத்துவமனையில் இருக்கிறதோ அல்லது பாதுகாப்பு விடுதிகளில் போய் இருக்கிறதோ, எதையுமே தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும். இப்போ ஒரு பிள்ளைன்னா அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை, சில சமயம் அந்த ஒரு பிள்ளையும் பார்க்காம போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனால் ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கும்போது சில சமயம் அவர்களுக்கு இடையில் அந்த இது தொடர்பான சர்ச்சைகள் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நல்லா இருக்கும்போதே நாங்கள் வந்து எந்த வயசில் இருந்தாலும் எழுதி வைக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியாது, ஒரு விபத்தில் நம்ம ஒரு நினைவை இழக்கலாம் அல்லது ஒரு இயங்க முடியாமல் போகலாம். அதனால் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி ஒன்றும், அது வந்து நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு கொடுக்கப்படும் என்டியூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி. அது தவிர என்டியூரிங் கார்டியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்புக்கு பாதுகாவலருக்குரிய, அதாவது நீடித்த பாதுகாவலர், உங்களுடைய நினைவு தப்பினதுக்கு பிறகோ நீங்கள் செயல் இழந்ததுக்கு பிறகோ உங்களுடைய மருத்துவ முடிவுகள், உங்களுடைய தங்குமிட முடிவுகள், உங்களுக்கு மருந்து தொடர்பான வேறு ஆலோசனைகளுக்கு பெறுவதற்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டையோ அல்லது சிறப்பு நிபுணர்களையோ பார்க்க வேண்டுமென்றால் அவர்கள் வந்து உங்களிடம் அந்த என்டியூரிங் கார்டியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரத்தை கேட்பார்கள். இப்போ சில சமயம் பிள்ளைகள் ஒரு டாக்டரிடம் ஒருத்தர் கொண்டு போவோம் என்று சொல்வார், இன்னொரு டாக்டரிடம் ஒருத்தர் கொண்டு போவோம் என்று சொல்லுவார்கள். அந்த நிலைமையை மாற்றுவதற்கு யாராவது ஒருவரையோ அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து ஜாயிண்டாகவோ அல்லது ரெண்டு பேரில் ஒருவர் அந்த முடிவை எடுக்கலாம் என்றோ நீங்கள் சொல்லலாம். அதற்கு சில பத்திரங்கள் இருக்கின்றன, அதை எழுத வேண்டும். சில சமயம் கொஞ்சம் நினைவு தப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 80 வயது 70 வயது இருக்கக்கூடிய ஒருத்தர் என்று சொன்னால் மருத்துவ சான்றிதழ் வழங்க வேண்டும். அதாவது அவர் சுய நினைவில் அந்த பத்திரம் தொடர்பான அந்த விவரங்களை கேட்டு புரிந்து கொண்டு அதில் கையெழுத்திட்டார் என்று. அது ஒரு லீகல் டாக்குமெண்ட், அது நீங்கள் நினைத்த மாதிரி வீட்டில் எழுதியெல்லாம் வைக்க முடியாது. ஒரு வழக்கறிஞரிடம் சென்று எழுத வேண்டும். எழுதுவதற்கு அந்த வழக்கறிஞர் வந்து இந்த கையெழுத்தை சாட்சிக்கு ஒப்பமிட வேண்டும். அப்படி சாட்சி ஒப்பம் இடும்போது அந்த வழக்கறிஞருக்கு அந்த பொறுப்பு போகும், அதாவது இவர் சுய நினைவோடு தான் அதில் கையெழுத்திட்டார் என்று. பொய்யான ஒரு கையெழுத்து என்றால் உங்களுடைய இன்னொரு சகோதரர் வந்து வழக்கு போடலாம். அதனால் அதை வந்து மிக கவனமாக செய்ய வேண்டும்.
சரி, இப்போ இதில் பவர் ஆஃப் அட்டானின்னு சொன்னீங்க அல்லது என்டூரிங் பவர் ஆஃப் அட்டானி, இப்போ இந்த ரெண்டுக்கும் முதல்ல என்ன, இப்போ பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் பவர் ஆஃப் அட்டானின்னு, நீங்கள் இப்போ என்டூரிங் பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்கிறீங்க,
அதாவது
ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க?
அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து வேறு யாரும் ஹேண்டில் பண்ணலாம் அல்லது உங்களுடைய சொத்தை வந்து யாரும் விற்கலாம் அல்லது பேங்க்கோட டீல் பண்ணலாம், ஷேரோட டீல் பண்ணலாம் அல்லது அரசு சார்ந்த ஏதோ இது எடுக்கலான்றதுக்கு, சாதாரணமாக நீங்கள் வந்து எனக்கு பல என்னுடைய மனைவி எடுக்கலாம் என்னுடைய பையன் எடுக்கலாம்னு எழுதிக்கும்போது அது பவர் ஆஃப் அட்டானி. என்டியூரிங்ன்றது உங்களுக்கு வந்து அந்த நினைவு தப்பும்போது உங்களுடைய
அல்லது செயல் இழந்து
போகும்போது நீங்கள் போய் கையெழுத்து போட முடியாது. இப்போ பார்க்கின்சன் நோய் வந்து ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, அவருக்கு கையெழுத்து போட முடியாது. அப்போ அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே கையெழுத்து போட்டு அவர் பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பேங்க் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வங்கி வர்த்தக பத்திரங்களோ அல்லது வந்து வேறு விதமான எந்த ஒரு பணம் சார்ந்த எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து உங்களுடைய செயல் இழந்ததுக்கு பிறகு அவர் செய்யலாம் என்பது தான் என்டியூரிங் பவர் ஆஃப் அட்டானி.
இப்போ நான் நீங்கள் சொல்கிறத சுருக்கமாக சொல்கிறதுனா பவர் ஆஃப் அட்டானின் சொல்கிறது இப்போதைக்கு ஏதாவது நிதி சம்பந்தமாக, பொருள் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக
வெளியூர் போகிறீர்கள் என்றால் கொடுக்கலாம்.
என்டியூரிங்கிறது ஒருவேளை நான் செயல் இழந்து விட்டால் அல்லது நினைவு தவறு
மாரடைப்பு வருபவர்கள், இள வயதுகளில் மூளையில் புற்றுநோய் வருபவர்கள் எல்லாம் பார்த்துக்
கொண்டு
விபத்துகள் நடக்கின்றன, விமான விபத்துகள் நடக்கின்றன, எல்லாருமே எழுதி வைக்கணும்.
செயல்பாடு இழந்தவருக்கு பாதுகாவலர் ஒருவரை நியமனம் செய்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அது எதுக்கு முதல்ல?
அது வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு உடல் நலம் குன்றினாலோ அல்லது நினைவு தப்பினாலோ அல்லது வந்து செயல் இழந்து போனாலோ உங்களுடைய மருத்துவ பொறுப்புகளை யார் எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கையெழுத்து போட வேண்டும். அதனுடைய தாற்பரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அவருக்கு செய்ய முடியாத பட்சத்தில் அவர் யாரை நியமித்திருக்கின்றாரோ அவர்கள் கையெழுத்து போட்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் பொதுவாக வந்து இப்போ மனைவினா கணவன், கணவன்னா மனைவி, உங்கள் அம்மா அப்பாவுக்குன்னா பிள்ளைகள், அப்படி நடக்கிறது
அப்படி ஆட்டோமேட்டிக்காக வர்றது இல்லை. நீங்கள் இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் சொல்லுவார் நான் வந்து இல்லை நான் இந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் சொல்லுவார் இன்னொரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலைமை இல்லாமல் நீங்கள் வந்து அதை இயங்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் நியமித்த ஒருத்தர் தான் இயங்குவார். இது எனக்கு தெரிந்த குடும்பங்களே நடந்திருக்கு. அக்காவும் தங்கையும் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள், நான் தான் தாயை பார்ப்பேன், நான் தான் தாயை பார்ப்பேன் என்று. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு அந்த வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய பணமும், கேரர் பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய பார்த்து கொள்பவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் பணமும் கிடைக்கின்றது. அதற்கு சண்டை போடுபவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள்.
இப்போ என்டூரிங் கார்டியன்ஷிப்னு சொல்கிறது வந்து அவர் அப்படியான ஒரு நிலைமைக்கு போன பிறகு எழுத முடியாதா?
இல்லை, போன பிறகுன்னா கொஞ்சம் நினைவு தப்பும் போது சில பேர் எழுதுகிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு மருத்துவ சான்றிதழ் கொடுக்கவுனா அவங்க சொல்கிறத புரிந்து கொள்கின்றார்கள், நன்மை தீமைகளை புரிந்து கொள்கின்றார்கள், அதனால் என்னென்ன விளைவுகள் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள் என்று குறிப்பிட்ட மருத்துவர் சான்றிதழ் கொடுத்து அப்போதே அந்த கையெழுத்தையும் வாங்க வேண்டும்.
ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லாத்தையுமே உயிரில் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
உயிர் வந்து வேறு, உயிர் வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய வாழ்வியல் முறைமைகள் வந்து இந்த இந்த நாட்டில் வேறு விதமான. அங்கேனா நம்ம பிள்ளைகள் பார்க்கணும், பிள்ளைகள் கடமைப்பட்டிருக்காங்க, கொள்ளிக்கு பிள்ளை வேணும், இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இது வந்து இன்றைக்கி உலகமே வந்து மாறிக்கொண்டிருக்கின்றது. அதில் வந்து கட்டாயம் வந்து யார் பொறுப்பெடுப்பது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால், அந்த ஒரு குறிப்பாக அதற்காகத்தான் இதை வைத்திருக்கின்றார்கள்.
இப்போ என்டூரிங் பவர் ஆஃப் அட்டானியாக இருக்கட்டும் அல்லது என்டூரிங் கார்டியன்ஷிப்பாக இருக்கட்டும், இப்போ எழுதுறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு புரியுது. ஆனால் இதில் எழுதுறதுல வேறு ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடுமா?
ஆமாம், இப்போ எனக்கு தெரிந்து ஒரு ஒரு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு என்னுடைய ஒரு கிளையண்ட், அவர்கள் வந்து திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டு எழுத வேண்டும், வெஸ்ட்மீட் ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கிறார்கள், மருத்துவமனைக்கு வந்து எழுத வேண்டும் என்றார்கள். நன்றாக தெரிந்தவர்கள் தான், நான் சரி என்று சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அவருடைய சகோதரரும் என்னை அழைத்து அவருடைய பேரில் எழுத வேண்டும், இதே மருத்துவமனைக்கு வர முடியுமா என்று கேட்டார். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிறார்கள், இல்லை இல்லை நான் என்னுடைய பேரில் எழுத வேண்டும் என்றார். அதை தவிர்த்து விட்டேன் நான். ஏனென்றால் அவர் நினைவில்லாமல் இருக்கும் பட்சத்தில் மருத்துவர் கொடுக்கும் ஒரு சான்றிதழ் அடிப்படையில் அந்த முடிவெடுப்பதற்கு இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொள்ளும் இதில் நான் ஒருவர் சார்ந்து அதை எழுதி கையெழுத்து வைத்தேன் என்றால் அந்த பொறுப்பை எனக்கு, இவர் மற்றவர் போய் எனக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம்.
இப்போ இது மாதிரியான ஒரு சிக்கலை வந்து எப்படி தவிர்த்திருக்கலாம்?
அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும்,
அல்லது இவர் நினைவோடு இருக்கும்போது
இல்லைன்னா அரசாங்கம் எடுத்துக்கணும் அந்த பொறுப்பை. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா.
மிக்க நன்றி டாக்டர் சந்திரிகா, இவ்வளவு நேரம் ஒதுக்கி ஒலிப்பதிவு கூட வரை வந்து இது ஒரு நல்ல அருமையான ஒரு தலைப்பு, என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி, என்டூரிங் கார்டியன்ஷிப், இது பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை தந்தீங்க. மிக்க நன்றி.
மிக்க நன்றி ரைசல் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.